மௌனமாக ஜெபிப்போம். அமீன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். ஆண்டவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்தும் நேரம் இது. மீண்டுமாக நம் இல்லத்திலே நாம் இப்படி குடும்ப சகிதமாக ஒன்று கூடி அவரை சேவிக்கவும் அவரை துதிக்கவுமான ஒரு சந்தர்ப்பமாக நேரமாக இது அமைந்திருக்கிறது. அதற்காக நாம் அவருக்கு நிறைய நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்தும் அந்த எண்ணத்தோடு உணர்வோடு இப்பொழுது ஆராதனையின் தொடக்கமாக நாம் ஒரு துதிகீதம் பாடுவோம். துதிகீத எண் 9. ஆண்டவருக்கு சோத்திரம். மீண்டுமாக நாம் இந்த இல்ல ஆராதனையிலே நாம் சங்கீதம் புஸ்தகத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை நாம் வாசிக்க, பிறகு செவிமடித்த பிறகு அதனுடைய சில செய்திகளை நாம் செவிமடுக்கப் போகிறோம். சங்கீதங்களை தொடர்ந்து வாசிப்பதற்கான காரணங்களை நானும் தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது நாம் ஆண்டவரை நோக்கி இக்கட்டான காலகட்டங்களிலே அல்லது நம்முடைய மகிழ்ச்சியான காலகட்டங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதலும், ஆண்டவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பத்தை தெரிவிப்பதிலும், ஆண்டவரை துதித்து அவரை போற்றுதலும், போற்றுவதற்குரிய ஒரு நேரம், ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஒரு வழியாக இந்த சங்கீதங்கள் அமைந்திருக்கின்றன. சங்கீதங்கள் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டே நாம் அவருக்காக மேற்கொள்கின்ற ஒரு ஜெபமாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப இது விசேஷமானது. ஆகவே அவருடைய வேத புஸ்தகத்திலே அவர் வைத்திருக்கின்ற அந்த வார்த்தைகளை கொண்டே நாம் அவரை நோக்கி நம்முடைய இக்கட்டான இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஜெபங்களை வைப்பதானது ஒரு ரொம்பவும் மகத்துவமானது. இது மிகவும் பக்திக்குரியதான ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. ஆகவே சங்கீதங்களை நாம் வாசிக்கும் பொழுது மிகவும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் நாம் அதனை வாசிக்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் 2 அதிகாரங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 95-96. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடுவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடுவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவருக்குள்ளும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக் கடுவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது போதும் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் விழப்போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். 96 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமான இருக்கிறார். மீண்டும் வாசிக்கிற 4வது வசனம், கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள்தானே? கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இந்த 2 சங்கீதங்களை நாம் வாசிக்கப்படும் பொழுது ஏறக்குறைய எல்லா சங்கீதங்களிலும் இந்த 2-3 அம்சங்கள் நிச்சயமாக இருக்கும். ஒன்று, இந்த சங்கீதத்தை பாடக்கூடியவர் தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டு தன்னுடைய நிலைமைகளை மிக தாழ்மையோடு பணிவோடு எடுத்து சொல்லுகின்ற அந்த தாழ்மையை பார்க்கலாம். அடுத்ததாக கர்த்தரை அதிகமாக துதித்து உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய சர்வ வல்ல சேனைகளின் கர்த்தராகி அவரை அதிகமாய் மகிமைப்படுத்தி துதித்து பாடுகின்ற அந்த அம்சம் இருக்கும். அடுத்ததாக அவரை தொழுது கொள்வது, உண்மையோடும் சத்தியத்தோடும் அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு என்ன நன்மைகள் கிட்டும் என்கிற விளைவுகளும் அந்த சங்கீதம் சொல்லும். பிறகு கர்த்தருடைய கோபத்துக்கு நாம் ஆளானால், அவருடைய மகிமைக்கு புறம்பாக அவருடைய கட்டளைக்கு புறம்பாக நாம் நடந்தோமானால் நம்முடைய கதி என்ன ஆகும், நமக்கு என்ன நேரும் என்பதை பழைய ஏற்பாட்டிலே அந்த இஸ்ரேவேலர்கள் செய்த அந்த தவறுகளின் நிமித்தமாய் அவர்களை எப்படி தண்டித்தாரோ அதே போன்றது ஒரு தண்டனையை அல்லது ஒரு நிலைமையை நமக்கும் ஏற்பட்டுக்கூடும் என்பதான ஒரு விளைவை சொல்லக்கூடியதாக இருக்கும். இறுதியாக சங்கீதங்களிலே நான் இதுக்கு முன்ன உள்ள பதிவில் கூட சொன்னேன், தீர்க்க தரிசனங்கள் இடையிடையே சொல்லப்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதாவது சங்கீதம் காலத்தில் சங்கீதக்காரர்கள் சங்கீதத்தை பாடி அந்த காலகட்டத்திலிருந்து சொல்லப்பட்ட வருங்காலத்தை பற்றியதான ஒரு தீர்க்க தரிசனம் அதுவும் இருக்கும். வரலாறுகள் சொல்லப்படும், கடந்த வந்த பாதையிலே இந்த இஸ்ரேலுடைய வரலாறுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். சற்று முன்பு நாம் வாசித்த இந்த இரண்டு சங்கீதங்களில் கூட இந்த நான்கு ஐந்து அம்சங்கள் நிறைய உள்ளன. இப்பொழுது நாம் மீண்டும் இந்த பகுதிகளை நாம் பார்ப்போம். இந்த சங்கீதமானது கர்த்தரிடத்தில் வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும். அதே வேளையிலே அவரை நாம் வந்து இந்த அவருடைய மகிமையை நாம் அதிகமாக பேச வேண்டும், அறிவிக்க வேண்டும், பூலோகத்தாருக்கு யாருக்கும் சொல்ல வேண்டும் என்பதான விஷயங்கள் நிரம்பியிருக்கிறது. நாம் அவரிடம் வந்து அவரை துதித்து அவரை தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு சமாதானமும் நமக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதாக சொல்லப்படும். அதே வேளையிலே நம்முடைய கர்த்தருடைய தேவனுடைய அந்த மகத்துவ மகிமையும் இங்கே நிறைய சொல்லப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள், யார் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, நம்ம சேவிக்கக்கூடிய அந்த சர்வ வல்லமை உள்ள அந்த மகா தேவன், பெரிய பெரிய தேவனாக இருக்கக்கூடிய அந்த நம்முடைய கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள் மூன்றாவது வசனம், கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்குள்ளும் மகாராஜனமாயிருக்கிறார். நாள் அப்புறம் 96 நாளில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இங்கே அவருக்கு நிகரான வேறு தேவர்கள், வேறு தேவன், வேறு கர்த்தர் இல்லை என்கிற செய்தியும் சொல்லி அவரே உன்னதமானவர், அவரே ஒரே ஏகமான ஏக தேவன், ஒரே தேவன், இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சகல அண்டத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே தேவன், ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய ஒரே தேவன் அவர் என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. ஐந்தாவது வசனத்திலே கீழ்ப்பகுதியில் பார்த்தால் கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர், ஆனால் சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. ஆறாவது வசனம், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்று இங்கே கர்த்தருடைய தன்மைகள், அவருடைய மகிமைகளை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு மகா கணம் பொருந்திய மிக முத பார்த்தோம் இல்லையா, மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவராக இருக்கக்கூடிய எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவராக இருக்கக்கூடிய அவரை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆறாவது வசனம் அதாவது 95 ஆறாவது வசனம் சொல்கிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடுவோம், வாருங்கள். அவருக்கு முன்பாக மிக மிக பெரிய கர்த்தரா மிக பெரிய தேவனாக இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நாம் வந்து மூன்று வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று, அவருக்கு முன்பாக வந்து கூடி நாம் முதலில் பணிந்து கொள்ள வேண்டும், அப்புறம் குனிந்து முழங்கால் படியிட வேண்டும். சாதாரணமாக நம்ம வந்து அவரை ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சாதாரண நினைப்போடு அவரிடத்துலேயே நாம் வந்து பணியக்கூடாது. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடுவோம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பிறகு ஒன்றுலேருந்து அங்கே மேலே உள்ள பகுதியை பார்த்தோமா, 95 ஒன்றுலேருந்து அந்த மூன்று வசனங்கள் பார்த்தோமானால், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணியை இரட்சிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம், வாருங்கள். அப்போ முதல்ல பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும், அடுத்ததாக அவரை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். ஆகினால்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய சபையில் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆராதனை என்று சொன்னாலே தேவனை நாம் இப்பொழுது வணங்கப் போகிறோம், தொழுது கொள்ளப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் இருக்கு அல்லவா, ஆராதனைகள், நிச்சயமாக நாம் சங்கீதம் பாடுறோம். காரணம் என்னென்னா, கர்த்தரை நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படி இட்டால் மட்டும் பத்தாது, மேற்கொண்டு நாம் அவர் சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் என்று இங்கே சொல்வது போல் சங்கீதங்களால். ரெண்டாவது வசனம் பாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். ஒன்றாவது சொன்னது போல் தான், சங்கீதங்களால் நாம் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். நம்முடைய மெய்யான சபையில் நம்ம அடிக்கடி வலியுறுத்திட்டு வரோம், சங்கீதம் பாடுவது, அதாவது இந்த துதிகீதங்கள் பாடுவது என்பது அதுவும் வர்ஷிப்பில் அடங்கும், அதுவும் அதுவும் சேவித்தல் அடங்கும். அதனால் சாதாரண பாடலை பாடுவது போல் நம்ம பாடக்கூடாது, மிகவும் பக்தியோடு பயபக்தியோடு விசுவாசத்தோடு நாம் பாட வேண்டும். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த துதிகீத பாடுவது மூலமாக நாம் அவரை வர்ஷிப் அவரை தொழுது கொள்கிறோம். நிறைய சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த துதிகீதங்கள் பாடும் பொழுது நிறைய விசுவாசிகள் தரிசனங்களை பார்த்துருக்கிறார்கள், காட்சிகளை பார்த்துருக்கிறார்கள். பிறகு இந்த துதிகீதங்கள் வந்து நிறைய துதிகீதங்கள் நாம் பாடுகின்ற அதே துதிகீதங்கள் பரமண்டலத்தில் கூட பரலோகத்தில் கூட பாடப்படுவதாக, தேவ தூதர்கள்லாம் பாடுவதாக காட்சிகளையெல்லாம் நம் விசுவாசிகள் பார்த்துருக்கிறார்கள். அடுத்து அவருடைய குணாதிசயத்தை சொல்லும் பொழுது பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார் என்று சொல்லி 95:4 பாருங்கள், பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவர்கள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அப்போ இதெல்லாம் அவர் செய்த கிரியைகள். இந்த ஆதியாகமத்தில் நம்ம பார்த்ததெல்லாம் இங்கே சுருக்கி சங்கீதக்காரர் இங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக அவர் நமக்கு யார் என்று இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக சொல்லும்போது 7:95-7, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே அப்படின்னு சொல்கிற இந்த பகுதி நமக்கு மட்டும் சொல்லுகின்ற பகுதியாக அல்லாமல், இந்த 7:95-7 தொடங்கி 11 வரையில் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு சம்பவத்தை அந்த ஜனம், அவருடைய முதல் ஜனமாகிய அந்த இஸ்ரவேலர்களுடைய ஜனத்தை பற்றி அவர்களைத்தான் அந்த ஆடுகளாக இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போவோம், அந்த சிந்தனையோடு இந்த 7:11 வரைக்கும் பார்ப்போம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. மோசே காலத்தில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அப்போ அந்த இஸ்ரேவேலர்கள், இந்த வணங்கா கழுத்துடையவர்கள், தேவனுடைய மகிமையை அடிக்கடி மறந்து போகிறவர்கள், அவருடைய கட்டல்களை மீறக்கூடியவர்களாக, திமிர்வாதக்காரர்களாக இருந்த அந்த இஸ்ரேவேலர்களை நமக்கு சொல்லி, அவர்களைப் போல நாம் கர்த்தரை கோபம் மூட்டக்கூடாது என்று இங்கே சங்கீதக்காரர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி அவரை கர்த்தரை நாம் இந்த இஸ்ரேவேலர்கள் கோபம் மூட்டினது போல நாமும் கோபம் மூட்டாமல் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருக்க வேண்டும். 9:95-9, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். அவங்க தேவனை மறந்து என்னென்ன அக்கிரமங்கள் செய்தார்கள், விக்கிரகங்கள்லாம் படுத்து கர்த்தரை மறந்து, அவர் இந்த செங்கடலை பிளந்து அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்ததெல்லாம் மறந்து அவங்க விக்கிரகங்கள்லாம் வழிபட தொடங்கிட்டாங்க, அக்கிரமங்களை செய்ய தொடங்கிட்டாங்க. அப்போ அதை கொண்டு கர்த்தரை சோதித்து பார்த்ததுனால அவருடைய பொறுமையை சோதித்தார்கள். அதனால் அவர் என்ன செய்தார் என்பதை இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். என்ன கிரியை? அவர் எப்படி தண்டித்தார், எப்படிலாம் சங்காரம் செய்தார், கொத்து கொத்தாக அந்த இஸ்ரேல் மக்களை அவர் கொன்று போட்டார், அதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார். 10:40, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் விழப்போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை மீண்டும் நமக்கு கர்த்தர் சொல்லாதபடி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்து 96 மிக முக்கியமான 2 விஷயங்களை சொல்லி முடிக்கலாம். ஒன்றாவதாக சகல 96:5 பாருங்கள், 4 பார்ப்போம், கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திருக்கப்படத்தக்கமாக இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் மன்னிக்கணும், நாள் முடிஞ்சு 5 6 பார்த்தீங்களா, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா, 7 ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அது எப்படி செலுத்தலாம்? 8 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களிலே பிரவேசியுங்கள். அப்போ நம்ம சர்ச்சுக்கு போகும்போது கண்டிப்பாக காணிக்கை செலுத்தணும், தசம பாகத்தை செலுத்தணும், அதை மறந்து விடக்கூடாது. இந்த வீட்டில் அடைப்பட்டு கிடக்கிற இந்த காலகட்டத்துக்கு கூட சபைக்கு நம்ம செல்லாவிட்டாலும் கூட மாதா மாதம் நம்முடைய வருமானத்திலிருந்து வரக்கூடிய தசம பாகத்தை எடுத்து தனியாக வைத்து வையுங்கள். அதே போல் நீங்கள் மாதா மாதம் நம்முடைய ஸ்தோத்திர காணிக்கை ஒன்று செலுத்துவோம், அதை கூட கையிலே ஒரு வருமானம் வந்தால் அந்த வருமானத்திலிருந்து அந்த ஸ்தோத்திர காணிக்கைக்காக தனியாக எடுத்து வையுங்கள். நம்ம சபைக்கு செல்லவில்லை, காணிக்கை பெட்டியை பார்க்கவில்லை தான், ஆனாலும் கூட வீட்டிலே இருக்கும் பொழுது அதை நாம் தனியாக எடுத்து வைத்து கொண்டு பிறகு மீண்டும் நாம் சபைக்கு போகும்போது இந்த காணிக்கைகளெல்லாம் நாம் கட்டாயம் செலுத்த வேண்டும். காணிக்கை செலுத்த வேண்டிய கட்டாயத்தை இங்கே சங்கீதம் 96:8 நாம் பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த வசனம் தான் நினைக்கிறேன் நம்முடைய ஸ்தோத்திர காணிக்கை சபையில் இருக்கிற ஸ்தோத்திர காணிக்கை உரை இருக்கு இல்லையா, எம்ப்ளப், அதில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இறுதியாக ஒவ்வொரு சங்கீதத்துலேயும் ஒரு தீர்க்க தரிசனமாக ஏதாவது சொல்லப்படும் என்று சொன்னேன் அல்லவா, அப்படியாக 96:13 அதை சொல்லி நாம் முடிக்கலாம். 13, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆக இது மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்தும் ஒரு செய்தியாக இதை சொல்லி முடிக்கிறேன். இந்த கோவிட்19 கிருமி வந்தது கூட அன்னைக்கு ஏற்கனவே நம்ம மார்க்கிலையோ மத்தியோலையோ நம்ம சொன்னோம், இயேசு கிறிஸ்து இறுதி கடைசி காலத்தினுடைய அடையாளமாக பல அடையாளங்களை சொல்லும் பொழுது இப்படி கொள்ளை நோய்கள் எல்லாம் வரும் என்று சொன்னார். அப்படியாக இந்த கோவிட்19 நோய் வந்து இப்போ உலகத்தையே ஆட்டி படைத்து ஸ்தம்பிக்க செய்து விட்டது. இது 2 வருகையினுடைய அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொன்னோம். ஆனால் அதோடு நின்று விடாமல் ஆண்டவருடைய 2 வருகை சமீபமாக இருக்கிறது என்கிற பயத்தையும் நாம் வரவழைத்து கொண்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதைத்தான் இந்த 13 வசனம் சொல்கிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அடுத்து இப்பொழுது நாம் ஜெபத்துக்கு செல்வோம். நாம் அனைவரும் முழங்கால் படிட்டு இப்பொழுது ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஹல்லேலூயா 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 Hallelujah 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 hallelujah
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 praise Lord, praise Lord, praise Lord. ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, இரட்சகரே, கருணையாளரே, கிருபையாளரே, மேசியாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பரமபிதாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உங்கள் நாமத்திற்கே செலுத்தி துதிக்கிறோம். இன்றைய நாளுக்காக கூட உமக்கு நாங்கள் அதிகமாக நன்றியும் சோத்திரமும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே, எங்கள் குடும்பங்களிலே, நாங்கள் குடும்ப சகிதமாக ஒன்று சேர்ந்து உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இதோ இப்பொழுது தொடர்ந்து தினந்தோறும் இப்படி உம்மை தொழுது கொண்டும் உம்மை சேவித்தும் உம்முடைய திருவசனங்களை செவிமடுத்தும் உம்மை எங்களுடைய இல்லங்களிலே எங்களுடைய தேவனாக வைத்து கொண்டு உம்மை துதித்து உம்மை தொழுது கொண்டும் உம்மை சேவித்தும் வருகின்ற இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை தந்தமைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், அப்போ நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இல்லங்களும் ஆண்டவரே ஏதோ குட்டி குட்டி சபை என்பதாக நாங்கள் சபையினுடைய ஒரு பகுதி, ஒரு கிளை என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்லப்பட்டும் நினைவுபடுத்தப்பட்டும் வந்தோம் ஆண்டவரே. ஆனால் அப்பொழுதெல்லாம் அதனை நாங்கள் உணரவில்லை. இப்பொழுது நாங்கள் தினந்தோறும் உணர்கிறோம். இந்த COVID-19 நோயின் நிமித்தமாக நடமாட்ட கட்டுப்பாடு என்கிற சட்டம் வந்து எங்கள் அனைவரையும் வீட்டுக்குள்ளாக இருக்க செய்தது மூலமாக இப்பொழுது நாங்கள் உணர்கிறோம். இதோ எங்களுடைய இல்லங்கள் கூட இப்பொழுது ஆலயமாக உம்மை தொழுது கொள்ளுகின்ற உம்மை சேவிக்கின்ற ஒரு இடமாக சபையாக மாறிவிட்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் பிதாவே, ஏதோ ஒன்று கூட முடியாமல் போன காரணங்களை சொல்லி நாங்கள் கூடாமல் இருந்தோம். அப்பா, அம்மா, பிள்ளைகள் என்று, கணவன், மனைவி, அண்ணன், தம்பி, தங்கை என்று ஒரே வீட்டில் இருந்தும் நாங்கள் கூடி உம்மை ஜெபிக்க முடியாமல் இருந்தோம். ஆனாலும் அதனை நீர் சாத்தியமாக்கினீர் ஆண்டவரே. சாத்தியம் இல்லாதது என்று நாங்கள் நினைக்கின்ற அத்தனையும் சாத்தியமாக்கக்கூடிய ஒரே தேவன் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இப்பொழுது மறுபடியும் அன்றாடம் தினந்தோறும் உம்மை துதிக்கிறோம், உம்மை சேவிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது இன்றைய இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. இன்றைய நாளிலே நாங்கள் செவிமடித்த அந்த சங்கீத பகுதிகளை நாங்கள் உள்வாங்கி மனதில் நிறுத்தி தியானித்து ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் உம்மை தொழுது கொள்ள வேண்டும், எப்பொழுதும் உம்மை துதித்து வர வேண்டும் ஆண்டவரை. எங்களுடைய இக்கட்டான காலத்தில் நாங்கள் நாட வேண்டிய, செல்ல வேண்டிய ஒரே இடம் உம்மிடமே என்று என்பதை நினைவுறுத்தும் ஒரு சங்கீதமாகவும் இருந்து வருகிறது. அதே வேளையில் பிதாவை, இக்கட்டான கஷ்டமான எங்கள் காலகட்டத்திலே ஆண்டவரை உம்மை தவிர எங்களை விடுவிப்பவர் யார் ஆண்டவரை? இதோ மறுபடியுமாக உம்மிடத்திலே வேண்டுகிறோம். உமது சித்தம் இருக்குமானால் ஆண்டவரை, இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து எங்களுக்கு மிக விரைவிலே விடுதலை தந்து மறுபடியுமாக நாங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி, சபைக்கு திரும்பி, சபையிலே அனைவரும் ஒன்று கூடி எல்லாருமாக சேர்ந்து உம்மை சேவிக்கவும், ஓய்வு நாள் ஆராதனைகளை சபையிலே மேற்கொள்ளவும், திருவிருந்து தடங்களை கலந்து கொள்ளவும், எங்களுடைய காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் உமது ஆலயத்திலே செலுத்துவமான அந்த வாழ்க்கையை உமது சித்தம் இருக்குமானால் எங்களுக்கு மீண்டும் மீட்டு தாரும் அப்பா, மீண்டும் மீட்டு தாரும். எங்களுக்கு மாத்திரமல்லாமல் ஆண்டவரே, உமது சித்தம் இருக்குமானால் ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் கொள்ளும் அப்பா. எங்களுடைய தேசத்துக்கும் தேச மக்களுக்கும் அப்படியாக விடுதலை தாரும். மெய்யான இயேசு சபைகள் இருக்கின்ற அத்தனை உலக நாடுகளிலும் ஆண்டவரே சபையார்களை காத்துக்கொள்ளும். அவர்களுக்கும் உமது சித்தம் இருக்குமானால் விடுதலை தாரும் அப்பா, விடுதலை தாரும். இதுகாரம் எங்கள் அனைவரையும் ஆண்டவரே அந்த நோய் தாக்கத்திலிருந்து எங்களை காத்து கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி ஏசப்பா, நன்றி, நன்றி. இந்த வேலையிலே விசேஷமாக ஆண்டவரே இதோ தங்கள் நாட்டுக்கு திரும்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற சகோதரி சில்வஸருக்காகவும் சகோதரி சிரியானிக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது சித்தம் இருக்குமானால் அவர்கள் மிக விரைவிலேயே தங்கள் நாட்டுக்கு திரும்பும்படியான அனுகூலத்தை தாருங்கள் அப்பா, அனுகூலத்தை தாருங்கள் அப்பா. இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு எந்த சிக்கல் வராமல் காத்துக்கொள்ளும் அப்பா, காத்துக்கொள்ளும். விசேஷமாக அவர்கள் ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே விசேஷமாக இந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கிற, ஆறே மாதத்தில் பிறந்து வெளியே வந்திருக்கின்ற சகோதரர் சரவணனுடைய குழந்தைக்காக, அந்த சின்ன பேபிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அந்த பேபி இப்பொழுது இன்குபேட்டர் இயந்திரத்தில் இருந்தாலும் ஆண்டவரே நீரே அந்த குழந்தையை பாதுகாத்து அதை முழுமை பெற்று வரக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தையை பாதுகாத்து ஆரோக்கியம் தந்து வளர்த்து ஆளாக்கி மீண்டும் அவர்களுடைய பெற்றோரின் கரத்தில் தாரும் அப்பா. நீரே உயிரை தரக்கூடிய தேவன், நீரே சரீரத்தையும் உயிரையும் தரக்கூடிய தேவன் என்பதை விசுவாசித்து இப்படியாக வேண்டுகிறோம். அதே வேளையில் பிதாவை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சகோதரி வினோதாவும் மிக விரைவிலே குணமடைந்து வர வேண்டுமாய் குணமாக்கும்படியாக இவ்வேளையிலே வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும் சபையார் அனைவருக்காகவும் குடும்பம் குடும்பமாக அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாப்பாக வைத்திரும். அனைவருக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தரும், அனைவருக்கும் பொறுமையை தரும், அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் அப்பா. இப்படியாக எங்களுடைய ஜபத்தை நாங்கள் வேண்டி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்தி இந்த ஜபத்தை முடிக்கிறோம். ஆமீன். கர்த்தரின் ஜபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமையினை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இத்தோடு நம்முடைய எல்லா ஆராதனை, இன்றைக்கான எல்லா ஆராதனை முடிவடைகிறது. அனைவருக்கும் என்னுடைய சமாதான வாழ்த்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாம் அடுத்த எல்லா ஆராதனையில் சந்திப்போம்.